இனி போர்க்கோலமே கொள்ள மாட்டேன், இறைவன் திருப்பணிக்கும் இல்லாத சொல்லுக்குமே கட்டுப்பட்டு நடப்பேன் என்று என்னிடம் இறுதியாக வாக்களித்து விட்டு இன்று மீண்டும் போருக்கு புறப்படுகிறீர்களே, இது முறையா? அதிலும் உப்பிட்ட மன்னனோடு போராட்டமா? கப்பம் கட்டும்படி கேட்டது ஒரு குற்றமா?
கப்பம் எப்படி கட்டுவது? கொடுத்த உரிமையை பறிக்க நினைக்கும் போது என் உரிமையை நிலநாட்ட போராடுவதைத் தவிர வேறு வழி?
சுவாமி, நாட்டை கொடுத்த மன்னன் நியாயத்தை கேட்டு அனுப்பினான், நயந்து பதில் சொல்ல வேண்டுமே தவிர எதிர்த்து போராடுவது சரியான வழியல்ல.
எனக்கே கொடுத்த பொருளை என் மனப்படி செலவு செய்கிறேன், அதை தடுத்து நிறுத்தும் உரிமை சோழனுக்கு அது. உன் அன்பு கட்டளை கிழங்க திருவரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கும்
கப்பம் கட்டாததும் மன்னனை கேட்காமல் தெய்வ திருப்பணி செய்ததும் தவறுதான் என்று அரசனிடம் ஒருமுறை தாங்கள் மன்னிப்பு கேட்டுவிட்டால் என்ன?
நல்ல காரியத்திற்காகத்தானே பொருள் என்று அந்த அரசனும் ஒருமுறை என்னை மன்னித்து விட்டார் என்ன?
தாங்கள் போருக்கு செல்லத்தான் வேண்டுமா?
அரசன்
வாழ்நாளில் பெரும்பகுதி அவருக்காகவே பணியாற்றிய தாங்கள் செய்யும் நற்செயலை
மற்றவர்கள் யாரும் இதில் தலையிட வேண்டாம். இதில்
எனக்கும் மேலும் காலனைப் போல் பகைவரை அழிக்கும் பரகாலனே, வாழ்வு கொடுத்தவன் நெஞ்சுக்கே வாழை நீட்டியவன் திருமங்கை மன்னன் என்று பழங்கால புலவர்கள் உன்னை இகழ்ந்து நிரந்தரமாக என் நெஞ்சில் நிலைத்திருப்பவனே, உன்னை வெல்வதற்கு வரவில்லை, நீ மறந்துவிட்ட விவேகத்தை எடுத்து சொல்வதற்கே வந்தேன். அரங்கங்கோவில் திருப்பணியை அழகாக செய், தொண்டர்களுக்கு அலுப்பிந்தி
தேவி, எடுத்த காரியங்கள் எல்லாம் உடனடியாக நிறைவேறிவிட்டால் உலகில் பிறந்த மனிதர்களுக்கு என்னை நினைக்க நேரம் இல்லாமல் போய்விடுமே. சோதனையை உண்டாக்கினால்தான் சுறுசுறுப்பான முயற்சியில் ஈடுபடுவார்கள்.
போதும், பொறுத்தது. நீலனுக்கு அருள் செய்யுங்கள்.
நடக்கும் வேடிக்கைகளை பார்த்துக் கொண்டே இரு.
கையில மடியில ஒண்ணும் பொருள் கிடையாதா?
இருந்தது ஒரு காலத்தில்.
பயப்படாதே, உங்ககிட்ட இருக்கிற பொருள்களை எல்லாம் எங்ககிட்ட கொடுத்துரு.
நீங்கள் எல்லாம் கொள்ளையடிப்பவர்களா?
நீங்கள் எல்லாம் நாட்டிலே நல்லவர்களாக வாழ முயற்சி செய்யக்கூடாதா? போய்யா, இந்த ஊராண்ட திருமங்க மன்னரே கடவுளுக்கு நல்ல காரியம் செய்யணும்னு நினைச்சு கையில இருக்கிற பொருளை எல்லாம் செலவழிச்சிட்டு இப்ப நடுத்தரவுல நிக்கிறான்.
வாழ்ந்தா ஒண்ணும் நடக்காதியா? கொள்ளை அடிக்கணும், அப்பத்தான் ஜீவிக்க முடியும்.
என்ன தத்துவம் ஐயா இது?
சரி, எடுத்துக்கிட்டு போய் நாங்க என்னையா பண்ண போறோம்?
நீ ஆள் வார்த்தை சட்டமா தானே இருக்கிற? திருடு, கொள்ளையடி, அப்பத்தான் இந்த உலகத்துல சுலபமா ஜீவிக்க முடியும். வா, வாங்கடா. விட்டேன்.
என்ன வழி?
குறுக்கு வழி.
என்ன சொல்கிறீர்கள்?
கொள்ளையடிக்கப் போகிறேன் குமுதவல்லி, கொள்ளையடிக்கப் போகிறேன். அதன் விளைவு திருடி பரந்த திருப்பணியை பூர்த்தி செய்வது என்ற முடிவுக்கு வந்துவிட்டேன்.
சுவாமி,
கோமேதகம், புஷ்பராகம், நீலம், சிவப்பு அனைத்தும் அரங்கன் கோவிலை அலங்கரிக்கப் போகிறோமே என்று நினைத்து பிரகாசித்துக் கொண்டிருக்கும் காட்சியை
சுவாமி, என் மீது கோபப்படாதீர்கள். இங்கு குவித்து வைத்திருக்கும் பொருள்கள் எல்லாம் நம்மை பார்த்து ஏளனம் செய்வதைப் போல் எனக்கு தோன்றுகிறது.
ஏன், எதனால்?
எங்களிடம் வழிப்பறி செய்துதானா கோவில் திருப்பணியை முடிக்க வேண்டும் என்று இந்த பொருளை பறிகொடுத்தவர்கள் எல்லாம் இதனுள்ளிருந்து பரிகசிப்பதைப் போல் தென்படுகிறது.
பரிகசிக்கட்டும், பரிகசிக்கட்டும், பாதகமில்லை. நானும் ஏழை எளியவர், வாழ வசதியற்றவர்களை வழிபறித்து கொள்ளையடித்து விடவில்லை. தேவைக்கு அதிகமாக அதை வைத்துத்தான் நான் எடுத்த காரியத்தை முடிக்கப் போகிறேன்.
சுவாமி, படை நடத்திய போது கொலைகளை செய்தீர்கள்.
எத்தனை பாவங்களை என் மேல் சுமத்தினாலும் சரி, எடுத்த திருப்பணியை முடித்தான்.
உண்மைதான், அதை மறக்கவில்லை. ஆனால் கடவு தொழிலை செய்துதான் கடவுளுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று நான்
அவரை எவருக்குமே அஞ்சாத என்ன
உன்னிடமா
என் திருட்டு தொழிலை
இப்பூவுலகில் புகழ் பெற்று வாழ்வாயாக.
அந்த ஏழுமலையாருடைய கருணையை பரிபூரணமாக
இந்த தொண்டை சொல்ல போறேன். திவ்ய நாராயணர் அப்படின்னு அவருக்கு மற்றொரு பேர் உண்டு. அவர் ஆண்டவனுக்கே தன்னை அடிமையாக்கி கொண்டவர். அவரை
இந்த விப்ரநாராயணர் விவேகத்தின் எல்லையை கடந்தவர் என்று
நான் செய்யவில்லை. இருப்பினும் கொடுக்கும் தண்டனையை ஏற்றுக்கொள்ள தயாராயிருக்கிறேன்.
ஆண்டவனுக்கு தொண்டு செய்யும் அடி அளவில் இல்லை. இது சங்கடமான நிலை. இருப்பினும் என் கடமையை நான் செய்து விடுகிறேன். கோவில் பொருளை களவாடுவது